ഓം നമോ ഭഗവതി ശ്രീ അരവിന്ദായ. മോത്തിലാൽ റായും മറ്റവുകളും ஸ்ரீ அரவிந்தர் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு திரும்பி வருவார் என்றும், வங்காளத்தை மையமாக கொண்டு தன்னுடைய பணியை தொடர்வார் என்றும் எதிர்பார்த்திருந்தனர். அவருடைய பணியின் மையப்புள்ளி சந்திரநாகூர் எனவும் எண்ணியிருந்தனர். ஸ்ரீ அரவிந்தர் அறிவுபூர்வமாக செயல்படுவார் என்றால் மோதிலால் அவர்கள் நடைமுறை பணிகளை கர்மயோகத்தை மேற்கொள்வார் என நம்பியிருந்தனர். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மோதிலால் ராயை ஆழ்ந்த ஆன்மீக சாதனையில் ஈடுபடுத்தி அவருடைய இயல்பில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவரை பாண்டிச்சேரிக்கு வரவழைத்தார். அவர் N2 லைன் பீச் தெருவில் வசித்து வந்தார். அரிதாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை சந்திப்பார். பாண்டிச்சேரியில் மோதிலால் அவர்கள் தங்கியிருந்த போது அவர் தான் துவங்கிய பிரபார்த்த சங்கா எனும் அமைப்பு அவர் இல்லாமல் நடைபெறாது என கவலை கொண்டார். அவர் தம் பணியின் மீது மிகவும் பற்றுடையவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகஸ்ட் 15 பகவானுடைய பிறந்த நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவர் பகவானின் பிறந்த நாளை பாண்டிச்சேரியில் கொண்டாடுவதா இல்லை சந்திரநாகூரில் கொண்டாடுவதா என தனக்குத்தானே கேள்வி எழுப்பிக் கொண்டார். மோதிலால் அவர்கள் பகவானிடம் தான் என்ன செய்வது என்று கேட்டார். பகவான் அவரை தனக்குள் நோக்கும்படியும் அக வழிகாட்டுதலை பெறும்படியும் சொல்லிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு மோதிலால் அவர்களுக்கு ஓர் அனுபவம் கிடைத்தது. அதில் அவர் தானே ஒரு கரிய உருவமாக ஆகி அது தன்னையே தாக்குவது போல் கண்டார். இதை ஸ்ரீ அரவிந்தரிடம் சொல்லி விளக்கம் கேட்ட பொழுது அந்த அனுபவம் மிக தெளிவாக அவருடைய நிலையை சொல்லிவிட்டது என்றார். மோதிலாலும் அவருடன் வந்திருந்த அவருடைய மனைவியும் சந்திரநாகூருக்கு திரும்பிச் செல்வதா வேண்டாமா என முடிவெடுக்க இயலவில்லை. அப்பொழுது அவருடைய சீடரான அருண்சந்திர தத் அவர்களிடமிருந்து ஒரு தந்தி வந்தது. உடனே வரவும், இல்லையென்றால் பிரிவதுதான் வழி என்றிருந்தது. மோதிலால் மிகவும் கவலை கொண்டார். அது ஆகஸ்ட் 10 இரவு நேரம். ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க வழியில்லை. மோதிலால் பகவானுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு இரவு நேர ரயிலை பிடித்து சந்திரநாகூர் சென்றுவிட்டார். திரு ஏ.பி. புராணி அவர்கள் 1921 மார்ச் 1 பாண்டிச்சேரி வந்தார். அந்த சமயம் தான் ஏதேனும் ஒரு வேலையை செய்யலாமா என பகவானிடம் கேட்டார். அதற்கு பகவான், புறவேலையின் இறுதி அம்சத்தை இன்னும் நான் எட்டவில்லை. ஆனால் இதை பற்றி நீ ஏதேனும் அறிய விரும்பினால் சந்திரநாகூரில் என்னுடைய வழிகாட்டுதலின்படி இயங்கும் அமைப்பின் பணியை நீ பார்வையிடலாம். நான் அதன் தலைவர்களுக்கு இங்கிருந்து கொண்டே என்னுடைய உதவியை அளித்து வருகிறேன் என்றார். ஸ்ரீ அரவிந்தர் உரைத்தபடி புராணியவர்கள் 15 ஆகஸ்ட் 1921 அன்று சந்திரநாகூருக்கு சென்று மோதிலால் அவர்களை சந்தித்தார். மோதிலால் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி பகவான் தன்னுடைய ஆசீர்வாதங்களை ஒரு தந்தி மூலம் அனுப்பினார். சத்தியமும் பேரொளியும் இறங்கட்டும் என வாழ்த்துகிறேன் என அதில் எழுதியிருந்தார். மோதிலால் அவர்கள் புராணி அவர்களிடம் இவ்வாறு கூறினார். எப்பொழுதெல்லாம் நான் ஒருமுனைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் மின்சார பல்புகளைப் போன்று 3 ஒளிகளை பார்க்கிறேன். இப்பேரொளி காட்டும் வழியில் அதனுடைய உதவியால் நான் பணியாற்றுகிறேன் என்றார். சந்திரநாகூர் மையத்திற்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்குமான ஆன்மீக தொடர்பு சிறிது சிறிதாக நின்று போனது. பின்னாட்களில் மோதிலால் அவர்கள் பகவானை சந்திக்க 3-4 முறை முயன்றார். ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் அவரிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் காணாததால் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். இந்த பிரபார்த்த சங்காவின் ஆன்மீக நோக்கம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்து வந்திருந்தாலும் அது மோதிலால் ராய் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களினால் உருவாக்கப்பட்டது. இதை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த அமைப்பு வங்காளத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. 1926 ஒரு சாதகர் கேட்ட கேள்வி, தாங்கள் அதிமனப்பணி நடைபெறும் போது பிராணசக்திகள் ஊறு விளைவிக்கும் என நீங்கள் சொன்னது சந்திரநாகூரில் நடைபெறும் பணியை மனதில் கொண்டுதானே பேசினீர்கள், இது உண்மையா என்று கேட்டார். அதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர், அந்த சமயத்தில் நான் என்னுடைய மனரீதியான கட்டமைப்பை கொண்டிருந்தேன். அதன் பின்னே ஏதோ ஒன்று இருக்கிறது என நான் அறிவேன் என்பது உண்மையே. இருப்பினும் இப்பணி வெற்றிகரமானதாக இருக்குமா என்பது எனக்கு நிச்சயமாக தெரியாது. எனவே இதை பரீட்சித்து பார்க்க நான் மோதிலாலிடம் கொடுத்தேன். அவர் அதை எடுத்துக்கொண்டார். அவர் தன் பிராண ஜீவனில் அதை எடுத்துக்கொண்டார். அவை அந்த வேலையை தங்களிடம் எடுத்துக்கொண்டன. நான் ஏற்கனவே உன்னிடம் சொன்னது போல் இது போன்ற பல பாடங்கள் கற்றுக்கொண்ட பின் இப்பணியில் வேகம் காட்டுவதை விட்டுவிட்டேன். இந்த யோகத்தை குறுக்கு வழியில் செய்துவிட முடியாது. இது அனுபவத்தின் மூலமாக வளர வேண்டிய ஒன்று. அனுபவத்தின் மூலமாகத்தான் வளர வேண்டும். 1921 அருண்சந்திர தத் பாண்டிச்சேரி வந்து சில மாதங்கள் தங்கினார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சகோதரி சரோஜினி, சுதாமயி சென் மற்றும் பிரதாப் சென் ஆகியோருடன் அதே வருடம் பாண்டிச்சேரி வந்தார். பகவான் ரயில் நிலையத்திற்கு சென்று அவர்களை வரவேற்றார். வார் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் எனும் அவருடைய புத்தகத்தின் பதிப்புரிமையை அவருக்கு வழங்கினார். அதன் மூலம் தன் சகோதரிக்கு பொருளாதார ரீதியாக உதவவே இந்த ஏற்பாடு. இந்த காலகட்டத்தில் நடந்த மற்றொரு நிகழ்வு, ஒருமுறை உணவு பற்றி சில புகார்கள் வந்தன. அதிலும் முக்கியமாக அதனுடைய சுவையை பற்றி. இந்த விஷயம் ஸ்ரீ அரவிந்தரிடம் கொண்டு செல்லப்பட்டது. அவர் அந்த சாதகரிடம் இவ்வாறு சொன்னார், உணவில் ஒரு குறிப்பிட்ட சுவைக்கு நீ முக்கியத்துவம் தரக்கூடாது. இவ்வாறு அதற்கு முக்கியத்துவம் தருவதிலோ அல்லது விரும்புவதிலோ எந்த உண்மையும் இல்லை. உனக்கு ஒரு உடல் இருக்கிறது, அதை நீ நல்ல நிலைமையில் வைத்து கொள்ள வேண்டும். தரமற்ற அல்லது அது போன்ற உணவு உன்னுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். எனவே நீ நல்ல உணவை உட்கொள்ள வேண்டும். அதற்காக நல்ல உணவு என்றால் உன்னுடைய உடலுக்கு தேவையான உணவு, உன்னுடைய நாக்கு விரும்புவதை அல்ல. ஸ்ரீ அரவிந்தர் தனக்கு என்ன உணவு வழங்கப்படுகிறதோ அதைத்தான் உண்பார். அவர் சுவையை பற்றி ஒருபோதும் எதுவும் சொன்னதில்லை. அப்போதெல்லாம் ஒரு சமையல்காரனை நியமித்திருந்தார்கள். அவன் சமைக்கும் உணவின் சுவை கொடூரமாக இருக்கும். சில சமயங்களில் அவருடன் இருந்தவர்கள் உணவருந்திய பின் இன்று கரிகாயில் உப்பில்லை என்பார்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஆம், இன்று உணவில் உப்பில்லை என்பார். அவர் சுவையை பற்றி அறியாதவர் அல்ல, ஆனால் ஒரு பூரண சமதையை ஏற்படுத்தி கொண்டார் சுவையிலும் கூட. அவர் இவ்வாறு சமதையுடன் இருப்பது சாத்தியமே. சமமான ஆனந்த அனுபவம், சம ஆனந்தம் எல்லா வகையான சுவைகளுக்கும். 1921 அவருடைய அன்றாட பணிகளின் வரிசை கிரமம் இதோ. காலை 7 மணிக்கு காலை உணவு, வெண்ணையுடன் கூடிய 3 ரொட்டி துண்டுகள், தேநீர். 11:30 முன்பு அனைவரும் குளித்து முடித்து விடுவர். அனைவரும் குளித்த பின் கடைசியாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் குளிப்பார். மதிய உணவு 11:30 to 12:30. மாலை நேர தேநீர் 3:30 மணிக்கு. அவருடன் இருப்பவர்களுள் எவரேனும் ஒருவர் தேநீர் தயாரிப்பர். இரவு உணவு 9:30 மணிக்கு. அதிலும் பெரும்பாலும் மீன், சாதம், தயிர் மற்றும் ரொட்டி துண்டுகள் ஆகியன அடங்கும். 1922 ஜனவரி 1 அன்னை அவர்கள் ஸ்ரீ அரவிந்தரின் எல்லா தேவைகளையும் சமையல் உட்பட கவனித்து கொள்ள துவங்கினார். அதன் பிறகு மேற்சொன்ன இந்த அன்றாட அலுவல்கள் முற்றிலுமாக மாறிவிட்டது. ஸ்ரீ அரவிந்தர் குளிப்பதற்கு மாடியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. 1922 பவநகரிலிருந்து நரந்தா சங்கானி என்பவர் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க பாண்டிச்சேரி வந்தார். அவரை சந்திக்க அனுமதி கேட்டார். அவர் சில பழங்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாங்கி வந்திருந்தார். ஸ்ரீ அரவிந்தருக்கு அவரை சந்திக்க நேரமில்லை. நரந்தாஸ் கோபமடைந்தார். போலீஸின் ரகசிய ஏஜென்ட்டுகளுடன் தொடர்பு கொண்டு பகவானை பற்றியும் அவருடன் இருந்தவர்களை பற்றியும் பொய்யான வதந்திகளை பரப்பி வந்தார். பயமுறுத்தவும் செய்தார். இறுதியில் பாண்டிச்சேரியை விட்டு திருவண்ணாமலைக்கு சென்று ரமண மகரிஷியை சந்தித்தார். ரமண மகரிஷியிடம் இறைச்சி சாப்பிடுவதை பற்றி குறிப்பிட்டார். முக்கியமாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சுட்டிக்காட்டி இதை கேட்டார். இவ்வாறு எப்போதாவது வரும் பக்தர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ரமண மகரிஷி பதில் அளிப்பதில்லை. ஆனால் இந்த நரன்தாஸுக்கு பதிலளித்தார். இது ஒரு பழக்கத்தினால் வருவது, அவ்வளவே என்று முடித்துவிட்டார். 1922 செப்டம்பர் அல்லது அக்டோபரில் ஸ்ரீ அரவிந்தர் 41 பிரான்சுவா மார்த்தேன் வீதியிலிருந்து 9 மெரைன் வீதிக்கு குடியேறினார். நவம்பர் 18 தேதி சிஆர் தாஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார். 1923 அதிமனதை அடைவது பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. 1923 பகவான் ஏபி புராணி அவர்களிடம் அதிமனம் என்பது பற்றி 10 ஆண்டுகால ஆன்மீக சாதனைக்கு பின்தான் எனக்கு அதை பற்றிய ஒரு கருத்து ஏற்பட்டது. அதிமனம் என்பது ஆன்மீக சாதனையின் தொடக்கத்தில் வராது, சாதனையின் முடிவில்தான் வரும். அது ஒரு படிப்படியாக முன்னேறுகிற மெய்மை, மெய்யுணர்வு. மாலை நேர உரையாடல்கள் 41 பிரான்சுவா மார்த்தேன் வீதியில் நடந்தது போலவே இந்த புதிய வீட்டிலும் தொடர்ந்தது. காலம் செல்ல செல்ல மாலையில் கூடும் இந்த நிகழ்வின் நேரமும் மாறத் தொடங்கியது. வெளியிலிருந்து தற்காலிகமாக இங்கு வந்து தங்கியவர்களும் இதில் கலந்து கொள்ள ஆரம்பித்தனர். நாளடைவில் சாதகர்கள் அதிகமாக அதிகமாக அந்த கூடம் நிரம்பிவிட்டது. வராண்டாவிலும் சாதகர்கள் அமரத் தொடங்கினர். அந்த இடம் போதவில்லை. ஒவ்வொரு நாள் மாலையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் கூடி மெல்லிய குரலில் உரையாடுவர். ஸ்ரீ அரவிந்தர் கடைசியாக வருவார். அவர் வந்த பின்தான் அந்த உரையாடல் தொடரும். அவர் வேஷ்டி அணிந்திருப்பார். வேஷ்டியின் ஒரு பகுதி அவருடைய உடம்பின் மேற்பகுதியை மூடியிருக்கும். அவரே குறிப்பிடுவது போல் சீதோஷ்ண நிலை மாற்றத்திலிருந்து காத்து கொள்ள சில சமயம் சால்வை அணிவார். சில நிமிடங்கள் அவர் வானத்தை பார்த்து கொண்டிருப்பார். சில சமயம் இந்த கூட்டத்தின் பெரும்பாலான நேரம் முழுவதுமாக மௌனத்தில் கழியும். சில சமயம் அவருடைய உரையாடலின் போது ஆம் அல்லது இல்லை என்ற ஒற்றை சொல்லிலேயே பதில் இருக்கும். அவர் அந்த உரையாடலில் கலந்து கொள்ளும் போது கூட அவருடைய குரலில் தான் சொல்ல வந்தது அனைத்தும் அதில் இல்லாமல் சொல்லப்படாதது இன்னும் இருக்கிறது என்பது போல் தோன்றும். அவர் தேவையானதை மட்டுமே சொன்னது போல் அது இருக்கும். பெரும்பாலும் இந்த உரையாடல்கள் தினசரி செய்தித்தாள்களில் அன்று வெளியிடப்பட்டதிலிருந்து துவங்கும். அல்லது அவர் தான் பெற்ற கடிதம் ஒன்றிலிருந்தோ அல்லது அந்த குழுவின் ஒரு கேள்வியிலிருந்தோ தொடங்கும். அல்லது அவரிடமிருந்தே ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். இந்த உரையாடல்கள் எவ்வாறு திரும்பும் என எவராலும் சொல்ல முடியாது. எதிர்பாராத இந்த திருப்பங்களால் அந்த வீடு முழுவதுமே ஆனந்தத்தால் புத்துணர்ச்சியால் நிரம்பி வழியும். சில சமயம் நகைச்சுவை கலந்த உரையாடல்களும் உண்டு. இந்த உரையாடல்கள் அவருடன் இருந்த அவருடைய சீடர்களின் பிராண மற்றும் மனரீதியான நிலைகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதன் மூலம் பொதுச்சூழல் மீதும் தனி நபர்கள் மீதும் அவர் செயல்பட முடிந்தது. அவர்களுடைய மனங்களின் குறுகிய வரம்புகளையும் தவறான போக்குகளையும் நீக்கி அவற்றிற்கு புதிய வடிவம் கொடுக்க உதவியது. உயர் உணர்வின் செயலுக்கு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க ஓரளவிற்கேனும் இக்கூட்டங்கள் உதவின. இங்கு பேச்சை விடவும் பேச்சு பொருளை விடவும் அதிக முக்கியமானவை குருதேவருடைய நேரடி தொடர்பும் அவரிடமிருந்து வெளிப்பட்ட தெய்வீக அதிர்வுகளும் தாம். ஏனெனில் அவருடைய புற ஆளுமை மூலமாக செயல்பட்டது இறைவுணர்வாகும். எப்பொழுதும் புறத்தேயுள்ள மனித தோற்றத்திற்கு பின் இறைவனது சக்தியும் சாநித்தியமும் இருந்தது. அவருடைய புற ஆளுமையின் மூலம் தெய்வீக பேருணர்வை செயல்பட அவர் அனுமதித்தார். அடுத்து திரு டி வி கபாலி சாஸ்திரியார் என்பவரை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ டி வி கபாலி சாஸ்திரியார் புகழ்பெற்ற சம்ஸ்கிருத பண்டிதர். அவர் காவிய கண்ட கணபதி சாஸ்திரியின் பிரதம சீடர். ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் நெருங்கிய தொடர்புடையவர். வேதம், தாந்திரீகம், ஆயுர்வேதம், ஜோதிடம் முதலிய பல துறைகளில் புலமை பெற்றவர். இவர் ஆரிய இதழை ஆர்வத்துடன் படித்து வந்தார். 1917 ஒரு சொற்பொழிவாற்ற புதுச்சேரிக்கு வரும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க பயன்படுத்தி கொண்டார். அவருக்கு பாரதியாரை தெரியும். அவர் மூலம் முதல் சந்திப்பு ஏற்பட்டது. 1923 ஜூலையில் சாஸ்திரியார் இரண்டாம் முறை பகவானை சந்தித்தார். 1917 முதல் முறை ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்ததிலிருந்து அவருடைய அக வாழ்வில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. கரும் பழுப்பாக இருந்த அவருடைய நிறம் பொன்னிறமாக மாறியிருந்தது என குறிப்பிடுகிறார். அதை பற்றி சாஸ்திரியார் ஸ்ரீ அரவிந்தரிடம் கூறிய போது புன்முறுவல் செய்தாராம். ஏபி புராணி அவர்களும் இதே செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். உரையாடலின் போது அதிமன உண்மையை பற்றிய பேச்சு வந்தபோது இருவர் மட்டுமே அதை கொடுக்க முடியும் என்று சொன்னாராம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ஒன்று மகாசக்தியே அதை கொடுக்க வேண்டும், அல்லது அவர், அதாவது ஸ்ரீ அரவிந்தர். விடைபெறும் சமயத்தில் சாஸ்திரியார், நான் பெறும் உதவி தங்களிடமிருந்து வருகிறது என்பதை என்னால் அறிய முடியுமா என்று கேட்டாராம். ஸ்ரீ அரவிந்தர் ஆம் என்று சொன்ன உடனே மேலிருந்து அவருள் உயர் உணர்வு பாய்ந்ததாம். பிறகு ஒருபோதும் அது நிற்கவே இல்லையாம். இந்த சந்திப்பு சாஸ்திரியாரின் வாழ்க்கையை நிர்ணயிப்பதாக ஆயிற்று. சில ஆண்டுகள் கழித்து எல்லா உலகியல் மற்றும் ஆன்மீக தொடர்புகளையெல்லாம் அறுத்து கொண்டு ஸ்ரீ அரவிந்தருடைய சீடராக ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்தில் நிரந்தரமாக தங்கிவிட்டார். இவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தர் அன்னை இருவரின் நூல்கள் சிலவற்றை தமிழ், தெலுங்கு, சம்ஸ்கிருத மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார். வேதம், உபநிடதங்கள், தாந்திரீகம், மந்திரம், யோகம் முதலியவை பற்றி ஆழ்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியுள்ளார். அவை நூல் வடிவில் வெளிவந்துள்ளன. அவருடைய நூல்கள் பாரதத்தின் பழமையான ஆன்மீக பாரம்பரியத்தையும் ஸ்ரீ அரவிந்தரின் புதிய ஆன்மீக வெளிப்படுத்தல்களையும் இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளன. மற்றொரு நபர் ஜி வி சுப்பாராவ். இவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த அந்த அனுபவத்தை இவ்வாறு எழுதுகிறார். 1923 அக்டோபரில் ஜி வி சுப்பாராவ் என்ற ஆந்திர தலைவர் ஸ்ரீ அரவிந்தரை பேட்டி கண்டார். அவர் தான் கண்டதையும் கேட்டதையும் அழகிய சொல்லோவியமாக படைத்துள்ளார். அதை இங்கு பார்க்கலாம். 1923 அக்டோபரில் நான் ஸ்ரீ அரவிந்தரை பாண்டிச்சேரியில் அவருடைய ஆசிரமத்தில் பார்த்தேன். அவர் தம்முடைய வீட்டு முதல் மாடியில் அதிக அகலமில்லாத வராந்தாவில் ஒரு சிறு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் முன் ஒரு சிறிய மேஜை இருந்தது. மேஜை மேல் தாள்களும் பூக்களும் சில புத்தகங்களும் இருந்தன. மணிக்காட்ட ஒரு சிறிய கடிகாரமும் இருந்தது. ஏனென்றால் இங்கு எல்லா காரியங்களும் ஒழுங்காகவும் குறித்த நேரப்படியும் செய்யப்பட்டன. அவருடைய நிறம் கண் கூசும்படி பிரகாசமாயிருந்தது. அவருக்கு அவ்வளவு அடர்த்தியில்லாத நீண்ட தாடி இருந்தது. ஆங்காங்கே நரை ஓடியிருந்தது. அவர் ஒல்லியாக ஏறத்தாழ காந்திஜி உயரம் இருந்தார். அவரை விட சதைப்பிடிப்பு சற்று அதிகமாயிருந்தது. கண்கள் பெரியனவாய் நீண்டிருந்தன. அவை கூர்ந்து நோக்கின. நேர்த்தியான பஞ்சு ஆடை அணிந்திருந்தார். அறையில் ஒரு வேட்டி, மேலே ஒரு அங்கவஸ்திரம். அதை வைதிகர்கள் அணிவது போல் வலது புஜமும் தோளும் தெரியும் வகையில் அணிந்திருந்தார். முழங்கால்களுக்கு கீழே உள்ள கால்பகுதிகள் ஒல்லியாய் பெண்ணியல்பு உடையதாயிருந்தன. பாதங்களை இரு சிறிய மிதியடிகள் மறைத்து கொண்டிருந்தன. அவர் தாழ்ந்த குரலில் பேசினார். ஆனால் குரல் தெளிவாக கேட்கும்படியாகவும் இசை போல் இனிமை கூடியதாகவும் இருந்தது. பேச்சு கண்ணாடி போல் தெளிவாகவும் பகுத்தாராயும் முறையிலும் இருந்தது. 15 நிமிட பேச்சில் அவர் தம்முடைய தத்துவ கொள்கையை இரத்தின சுருக்கமாக சொன்னார். அவர் இனிமையாகவும் இணக்கமாகவும் இருந்தார். மனம் திறந்து பேசினார். ஒருவரை பார்த்த உடனேயே அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் திறனும், போட்டோவை பார்த்தே ஒருவருடைய மனத்தை புரிந்து கொள்ளும் திறனும் உடையவராக இருந்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிடங்கள் ஆன உடனேயே கடிகாரத்தை பார்த்து கொண்டே எழுந்து நின்றார். நான் போகலாம் என்று எனக்கு அறிவிப்பது போல் இருந்தது. ஆனால் பேச்சு முழுவதிலும் ஒரு குழந்தையிடம் பரிவு காட்டுவது போல் என்னிடம் பரிவு காட்டினார். ஆனால் அவர் நடந்து கொண்ட முறையிலிருந்து தேவையான போது அவரால் கண்டிப்பானவராகவும் இருக்க முடியும் என்பதை என்னால் காண முடிந்தது. சீடர்களிடம் குருவுக்குரிய அன்புடையவராக இருந்தார். ஆனால் அவருடைய இதய சாம்ராஜ்யத்தில் இடம் பிடிக்க வேண்டுமானால் அவர்கள் பூரண ஆத்ம சரணாகதம் செய்ய வேண்டும் என்று கோரினார். யோக சித்திக்காக அவர் நீண்ட காலமாக சாதனை புரிந்துள்ளார். அவருடைய யோகம் சித்தியடையும் போது அது உலகில் புதியதோர் இனத்தை தோற்றுவிக்கும் என்று அவர் நம்பினார். உலகில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஓர் உயர்ந்த ஆன்மீக சக்தி தேவை என்பதை அவர் எப்பொழுதுமே உணர்ந்திருந்தார். இங்கு திரு சுப்பாராவ் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். சில அகக்காட்சிகள் பற்றி பேச்சு வந்தபோது, இவை சாதாரண நிகழ்ச்சிகள், மீரா 100 தடவை இது போன்ற காட்சிகளை கண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அன்னையை பற்றி குறிப்பிடும் பொழுது, இந்த மீரா அசாதாரணமானவராக தோன்றுகிறார். 1923 அவர் ஸ்ரீ அரவிந்தருடன் இருந்தவர்களுள் தலை சிறந்தவராக கருதப்பட்டார். ஸ்ரீ அரவிந்தர் யோகம் உட்பட பல விஷயங்களை அவருடன் கலந்தாலோசித்தார். எனவே அவர் ஆசிரமத்தின் அன்னையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று எழுதுகிறார். ஆசிரமம் எப்படி உருவானது, எந்த நிகழ்ச்சி அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.